ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு ஞானக்கண். இப்ப இந்த ஞானக்கண் தொடர் வகுப்புகள்ல நம்ம வந்து ஒரு தெளிவுக்கு வந்தோம். என்ன மாதிரி தெளிவுக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த அத்தியாத்ம யோக கல்வி யார் ஒருவன் கற்று அதனுடைய ஞானத்தை முழுமையாக அடைகின்றானோ அவன் இங்கு செயல் செய்வதற்கு ஒன்றுமில்லை. இங்கு எல்லா செயல் விளைவுகளுக்கும் ஆதாரமாக அந்த தூய அறிவே இருக்கின்றது என்று நம்ம பார்த்தோம். இப்போ அந்த அடிப்படையில தான் இங்கே பகவத்கீதையும் இதை பேசுது. நம்ம கடந்த பகவத்கீதையினுடைய பாடல்கள் எல்லாம் பார்த்தோம், ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்தோம். அப்ப இந்த விஷயத்தை யார் புரிஞ்சுக்கிட்டு அந்த செய்கின்ற செயல் விளைவுகளை வந்து முழுமையா ஈஸ்வரனிடத்துல அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்கள் கர்ம யோகிகள் என்று பார்த்தோம். அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ உயிர் என்பது வந்து நம்ம இடத்துல இப்போ இந்த உடலை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கு. இந்த தனித்துவமான ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் அது இயக்கத்தில் இருக்கு. அந்த இயக்கமானது என்ன ஆகுதுன்னா, அந்த தனிப்பட்ட உடலுக்குள்ள வரும்போது அந்த பேராற்றல் வந்து ஒரு சிறு ஆற்றலாக மாறிவிடுகிறது. அந்த எல்லையற்ற அந்த பேருணர்வு பேரறிவு வந்து இந்த உடம்புக்குள்ள நுழையும் போது இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு நிலைக்குள்ளதான் அந்த நிலை அது அனுபவமாக பார்க்குது இல்லையா. அது வந்து அந்த இறைவனுடைய ஒரு சிறு ஆற்றலாக இருக்கிறதுனால இந்த நிலையில இந்த உடலையும் மனதையும் கொண்டு ஒரு ஆனந்தத்தை அடைய ஆசைப்படுது. அந்த உயிரானது என்ன நினைக்குது, இந்த உடம்பையும் மனசையும் வைத்துக் கொண்டு சில விசய சுகங்களில ஆனந்தம் இருப்பதாக கருதி அதை தேடுகிறது. ஆனா அப்படி தேடும் போது இந்த உயிரானது என்ன பண்ணுது, இந்த உடம்புக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டதுனால மனதின் அடிப்படையில இந்த உடலையும் மனதையும் கொண்டு நான் என்று இதை அபிமானித்துக் கொள்ளு. இந்த உடம்பையும் மனசையும் நான் அப்படிங்கிற அபிமானம் வச்சுக்கிறதுனாலதான் இந்த உலக பொருட்கள் மேல பற்று வைத்துக் கொண்டு அந்த அறியாமையிலேயே அது இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதனுடைய அறியாமையை நாம் போக்க வேண்டுமானால் அதற்கு அந்த அறிவை சுட்டி காட்ட வேண்டும். நீ அந்த தூய அறிவாகத்தான் இருக்கின்றாய் என்று அந்த மனிதருக்கு புரிய வைக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அது தன்னுடைய யதார்த்தத்தை தன்னுடைய சுரூபத்தை உணர்ந்து கொண்டு தன்னுடைய யதார்த்தத்துக்கு திரும்பிடும். இல்லைன்னா இது மனம் போன போக்குல போய்கொண்டே இருக்கும். அப்ப அந்த உயிரானது என்ன பண்ணுதுன்னா, இந்த உடலையும் மனதையும் நான் என்பதாக தவறாக பொருள் கொண்டு அவைகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறது. நான் இன்னார் இப்படிப்பட்டவன், இந்த ஜாதிக்காரன், அவன் இவன் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் ஏற்றி வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் எடுத்து நான் நான் அப்படின்ற ஒரு அபிமானத்துக்குள்ள வந்து சிக்கிக்குது. அந்த அறியாமையின் காரணமாக இந்த ஜட உலைகளிலிருந்து பேரின்பத்தை அடைய இந்த உடலையும் மனதையும் கொண்டு அந்த உயிரானது செயல்பாட்டுக்கு வருகின்றது. அப்ப இந்த செயல்கள் வந்து சிற்றின்ப மற்றும் மன இன்பத்திற்கான விருப்பத்தால் தூண்டப்படுவதனால அவைகள் இந்த உயிரை கர்ம வினைகளில் பிணைப்பதாக நாம் பார்க்கிறோம். தனிப்பட்ட முறையில நான் ஜீவாத்மா அப்படிங்கிற ஒரு அபிமானத்தை நம்ம உண்டாக்கிக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் எல்லாம் எனது என்னுடையது அப்படிங்கிற கர்த்தா போக்தா விஷயத்துக்குள்ள போய் சிக்கி கொண்டு அதனால கர்ம வினைகளுக்குள்ள நம்ம பிணைக்கப்படுவதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். அப்ப இதற்கு நேர்மாறாக இந்த உயிரானது இந்த உடலையும் மனதையும் கொண்டு இது போன்ற அத்தியாத்ம ஞான கல்வியின் வாயிலாக ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்டா அது தெய்வீக ஆற்றலால் பிரகாசிக்கப்படுகிறது என்றுதான் இங்க மகான்கள் சொல்ல வர்ற ஆழமான உண்மை. அப்ப நாம் இந்த அத்தியாத்ம ஞான கல்வியை கற்றுக்கொண்டு அதற்கு தன்னை யார் என்று காட்டி கொடுத்து விட்டா அதே உடலும் அதே மனசும் என்ன பண்ணும், ஒரு தெய்வீக நிலையை அடைந்து விடும். அப்போ மனிதனும் புனிதனாகலாம், மனிதனும் தெய்வமாகலாம் அப்படிங்கிற நிலையில அது இந்த உலகத்துக்கு ஒரு உபகாரமா பிரயோஜனமா பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். அப்ப இந்த உயிர் தேடுகின்ற பேரின்ப புலன்களின் பொருள்களில் இருந்து அல்லாமல் மறாக இறைவனுக்கு அன்பான சேவை செய்வதன் மூலம் அடையப்படும் என்பது இங்கு இந்த உபனிஷதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் போன்ற நூல்கள் நமக்கு உணர்த்துகிறது. அப்ப நம்ம இங்க அதை தான் புரிஞ்சுக்கணும். இந்த நூல்கள் நமக்கு சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேரின்ப புலன்கள் வந்து இந்த விசய சுகங்களிலேயே சிக்கிக்கிட்டு அதன் மூலமா பொருள்கள் மேல பற்று வைத்துக் கொண்டு அபிமானம் வைத்துக் கொண்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கு இல்லையா, அதுல இருந்து விடுபடும். இந்த ஞானம் அடையும் போது இங்க செய்கின்ற செயல் எதுவும் என்னுடையது கிடையாது, எல்லாம் அந்த ஈஸ்வர நிமித்தம் இந்த செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த இறைவனுக்காக செய்கின்ற சேவை என்பதாக இதை மாற்றிக்கொள்ளும். அதாவது அதே வேலைகள் தான் செஞ்சுட்டு இருக்கும் இந்த உடம்பும் மனசும், ஆனா என்ன ஒரு சின்ன மாற்றம் வந்துடும் அப்படின்னா இதை நான் செய்யல, ஈஸ்வர நிமித்தம் இந்த காரியம் வந்து இந்த உடம்பையும் மனசையும் வைத்துக்கொண்டு நடக்குது அப்படிங்கிற அந்த புரிதல் வருவதனால அந்த செயல் விளைவுகள் என்னவா மாறும்னா சேவையாக மாறிவிடுகிறது. அந்த சேவை தான் இங்க கர்ம யோகம் அப்படின்னு பகவத்கீதையும் நமக்கு சொல்லி கொடுக்குது. அதுதானே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லும்போது, அர்ஜுனா நீ என்ன செய்தாலும் எதை சாப்பிட்டாலும் புனிதமான நெருப்புக்கு எதை நீங்க காணிக்கையாக செலுத்தினாலும் அன்பளிப்பாக நீ எதை யாருக்கு வழங்கினாலும் என்ன தவம் செய்கிறாயோ குந்தியின் மைந்தனே அவற்றை எனக்கு பிரசாதமாக அர்ப்பணம் செய்து விடு என்றுதான் கீதையில கிருஷ்ணன் வந்து வலியுறுத்துவதாக நாம் கடந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். அப்ப அத்தகைய அர்ப்பணிப்பு ஞானம் அடைந்த இந்த உயிரானது இந்த உலகப் பொருட்கள் மற்றும் அதன் விசய சுகங்களில் சிக்காமல் சுயநலமான செயல்களையும் செய்யாமல் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு இந்த மனம் மற்றும் உடல் வாயிலாக செய்கின்ற எல்லா செயல்களையும் அந்த இறைவனின் இன்பத்திற்காகவே அர்ப்பணிக்கும் போது அத்தகைய செயல்கள் எதுவுமே அந்த ஜீவனுக்கான கர்ம வினைகள் என்று மாறுவது கிடையாது. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம வந்து நம்மை தனியாக அபிமானிக்கும் போது நம்ம நம்மளோட ஜீவாத்மான்னு நினைச்சுக்கிறோம். அப்ப அந்த ஜீவாத்மா அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துல நாம செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நான் எனது அப்படிங்கிற அகங்காரம் மமகாரத்தினுடைய அபிமானத்துல அது நமக்கு கர்ம வினைகளாகவே சேர்ந்து விடுகிறது. அப்ப இந்த ஞான தீபத்தின் உதவியால இப்ப நம்ம இது போன்ற அத்தியாத்ம ஞான கல்வியை அடைந்த அந்த ஞான தீபத்தின் உதவியால இந்த உடலையும் மனதையும் கொண்டு அந்த தெய்வீக அறிவின் நெருப்பிலே போட்டு அனைத்தையும் எரிக்கப்படும் போது இங்கு நம்முடைய செயல் எதுவுமே இல்லை, எல்லாம் அந்த ஞான அக்னியாலே எரிக்கப்பட்டு பஸ்மமாகி விடுகிறது. அப்போ அவனுக்கு கர்ம வினைகள் எதுவும் சேருவது கிடையாது, அவன் செய்வதற்கு இங்கு ஒன்றும் இல்லை. அவன் உடலையும் மனதையும் கருவியாக கொண்டு ஈஸ்வரன் இந்த உலகத்திலே காரியமாற்றி கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு ஞானம் வந்து அவனிடத்துல பிரகாசிக்கிறது தான் இங்கு ஞான கண், மூன்றாவது கண் அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கும். அத மேலும் பகவத்கீதை அதே பேசுது. என்ன சொல்லுதுன்னா இதே நான்காவது அத்தியாயத்தினுடைய 20வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்ம பல சங்கம் நித்ய திருப்தோ நிராஸ்ரய கர்மண்ய விப்ருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சஹ. நான்காவது அத்தியாயத்தினுடைய இந்த 20வது ஸ்லோகம், இந்த அத்தியாத்ம ஞான கல்வியை புரிந்து கொண்டவர்கள் தங்கள் செயல்களின் பலன்களின் மீதான பற்றுதலை கைவிட்டுவிட்டு எப்போதும் திருப்தியான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். மேலும் வெளிப்புற விஷயங்களை சார்ந்து இவர்கள் இருக்கவே மாட்டார்கள். இவர்கள் செயல்களில் ஈடுபடுவதாக காணப்பட்டாலும் உண்மையில் அவர்கள் எதையும் செய்வதில்லை. ஏனென்றால் இங்கு நான் எனது அப்படிங்கிற அகங்காரம் மமகாரத்தை வந்து அவர்கள் விட்டு விடுகிறார்கள். அந்த ஞானிகள் அந்த அத்தியாத்ம ஞான கல்வியில அடைந்த ஞானத்தின் வாயிலாக இங்கு எல்லாமே ஈஸ்வர காரியம் நடந்து கொண்டிருக்கு, அதற்கான கருவிதான் இந்த உடலும் மனசும் அப்படின்னு புரிந்து கொண்டு அவர்கள் இந்த உலகத்தில காரியம் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த காரியத்தினுடைய செயல் விளைவுகள் மீது அவர்கள் பற்று வைக்க மாட்டார்கள். அப்ப அந்த நிலையில் அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையானது ஈஸ்வரன் நிமித்தம் வாழ்கின்ற வாழ்க்கையாக மாறிவிடுகிறதுனால அவர்கள் எதையும் செய்வதில்லை என்று இந்த இடத்துல கீதை சொல்றது. இந்த கீதை சொல்லுகின்ற விஷயம் இதுதான், நைவ கிஞ்சித் கருவதி சகா, அவர்கள் எதையும் இங்கு செய்வது கிடையாது. அப்ப நம்ம செயல்களை வந்து வெளிப்புற தோற்றத்தை வைத்துக் கொண்டு வகைப்படுத்த முடியாது என்று பார்க்க முடியுது. அப்ப செயலற்ற தன்மை மற்றும் செயல் எது என்பதை மனதின் நிலைதான் இங்கு தீர்மானிக்கிறது என்று நம்ம பார்க்க முடியுது. ஞானம் பெற்றவர்களுடைய மனமானது கடவுளிடத்திலே லயமாகி விடுகிறது. அவருடன் பக்தியுடன் இணைந்த முழு திருப்தியுடன் அவர்கள் கடவுளை தங்கள் ஒரே அடைக்கலமாக பார்க்கின்றார்கள் என்று கீதை என்று வலியுறுத்துகிறது. மற்றும் எந்த வெளிப்புற ஆதரவையும் அவர்கள் சார்ந்திருக்க மாட்டார்கள். இந்த மனநிலையில் அவர்கள் அனைத்து செயல்களையும் செய்து கொண்டிருந்தாலும் அதை அகர்மம் என்றே இங்கு சாஸ்திரம் சொல்கின்றது. அகர்மம் என்றால் செயலற்ற தன்மை என்று பொருள். அப்போ இங்க மகான்கள் காரியங்கள் செய்து கொண்டிருப்பார்கள், ஆனால் அந்த காரியம் உண்மையில் அவர்களுடையது கிடையாது. ஆகவே செயலில் செயலற்ற தன்மை என்பது இப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கீதை இதை மிக அருமையாக நமக்கு எடுத்து உபதேசிக்கிறது. இதற்கான ஒரு கதை கூட இருக்கு, புராணத்துல ஒரு அழகான கதை இருக்கு. அந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிருந்தாவனத்துல கோபியர்கள் இருக்காங்க இல்லையா. கோபியர்கள் அப்படின்னா மாடு மேய்க்கின்ற பெண்கள் என்று அர்த்தம். அப்ப அந்த கோபியர்கள் வந்து ஒரு முறை விரதம் இருந்தார்கள். அவர்கள் அந்த விரதத்தை முடிக்கின்ற சமயத்துல அந்த விரதத்தினுடைய நிறைவாக ஏதேனும் ஒரு முனிவருக்கு வந்து உணவளிக்க வேண்டும் என்ற ஒரு நியதி இருந்தது. அப்போ அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடத்துல சென்று இந்த மாதிரி நாம் வந்து ஒரு முனிவருக்கு உணவளிக்க வேண்டும் கிருஷ்ணா, அதற்கு யாராவது ஒரு முனிவர் இருந்தால் தாங்கள் சொல்லுங்களேன் என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் கிருஷ்ணன் வந்து அந்த மாடு மேய்க்கின்றதுல ஒருத்தன் தானே, கிருஷ்ணங்கிறவனும் மாடு மேய்க்கிறவன் தான். அப்ப இவர்கள் வந்து அந்த கிருஷ்ண இடத்துல கேட்கும்போது கிருஷ்ணன் என்ன சொல்றான், நீங்க பாருங்க இந்த யமுனை நதிக்கரைக்கு அந்த பக்கத்துல துர்வாச முனிவர் இருக்கிறார், அந்த துர்வாச முனிவருக்கு சென்று நீங்க உணவை அழைத்து விட்டு வாருங்கள் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து சொல்லி கொடுக்கிறார். அப்ப கோபியர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சுவையான அறுசுவை விருந்து தயார் செய்து கொண்டு அந்த துர்வாச முனிவரை பார்ப்பதற்காக செல்கிறார். ஆனா அப்படி அவர்கள் செல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அன்றைக்குன்னு பார்த்தா அந்த யமுனை நதி வந்து பயங்கர கொந்தளிப்பா வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. மற்ற நாட்கள்ல நீர் வரத்து குறைவா இருக்கும், எளிமையாக கரையை கடந்து அது பக்கம் அவங்க போக முடியற மாதிரி ஒரு சூழல் இருந்து கொண்டிருந்த நிலை மாறி, அன்று வந்து துர்வாச முனிவருக்கு கொண்டு போய் இந்த உணவை கொடுக்க வேண்டும் என்று மறுக்கரையில் அவர்கள் போக முயற்சி செய்யும் போது அங்கு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விடுகிறது. அப்ப என்னடா இப்படி நடந்து விட்டது அப்படின்ட்டு இவங்க கோபியர்கள் வந்து மிகவும் கவலை அடைந்து இதற்கான ஒரு தீர்வை வந்து கிருஷ்ணன் தான் கொடுக்கணும், ஏன்னா கிருஷ்ணன் தான் துர்வாச முனிவரை போய் பார்த்து இந்த உணவை கொடுத்து விட்டுவா என்று சொன்னான். ஆகவே மீண்டும் கிருஷ்ணனையே இதற்கான ஆலோசனை கேட்கலாம் என்று கோபியர்கள் கிருஷ்ணனிடத்துல சென்று ஆலோசனைகள் கேட்டார்கள். இந்த மாதிரி நாங்க வந்து துர்வாச முனிவருக்கு உணவளிக்கலாம் என்று போகும்போது திடீரென்று யமுனை நதிக்கரையில வெள்ளம் வந்து விட்டது, அதற்கு என்ன செய்ய வேண்டும் கிருஷ்ணா, எப்படி நாம் அந்த பக்கம் போக முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ஸ்ரீகிருஷ்ணன் அகண்ட பிரம்மச்சாரி என்றால் அந்த நதி உங்களுக்கு வழி கொடுக்கும் என்று சொல்ல சொன்னார். அதாவது நித்திய பிரம்மச்சாரி, அதாவது நான் எப்பயுமே பிரம்மச்சாரி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை நீ வந்து அந்த நதி கிட்ட சொல்லு, அந்த நதி உனக்கு வழி கொடுக்கும் என்று ஸ்ரீகிருஷ்ணன் வந்து கோபியர்களிடத்துல சொல்லி அனுப்புறார். அப்ப இதை கேள்விப்பட்ட கோபியர்கள் வந்து கிருஷ்ணனை ஒரு சந்தேக கண்ணத்தோட பாக்குறாங்க. ஏன்னா எப்படி இவன் கிருஷ்ணன் வந்து பிரம்மச்சாரியாக இருக்க முடியும், இவன் இரண்டு திருமணங்கள் செய்து கொண்டளவா வாழ்கிறான், ராதா ருக்மணி என்று ரெண்டு பெண்களை மனைவியாக வைத்து கொண்டு பிரம்மச்சாரி என்று வேற சொல்றானே, அப்ப இவனுக்கு இவன் வந்து இவன் பேச்சை கேட்டு போய் நம்ம நதி கிட்ட பிரம்மச்சாரின்னு சொன்னா அது எப்படி நதி வழி கொடுக்கும் தெரியலையே அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடவே அந்த கோபியர்கள் எல்லாம் திருத்தி விட்டார்கள். ஆனால் இருப்பினும் அந்த ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்றான், இல்ல நீ பிரம்மச்சாரி என்றால் வழி கொடுக்கும், நீங்க நதியிடம் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அப்புறம் அவர்களும் என்ன பண்ணாங்க, கோபியர்கள் எல்லாம் போய் அந்த நதியின் இடத்துல நின்று கொண்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து பிரம்மச்சாரி என்பதால் நீ இந்த நதியானது வழி கொடுக்க வேண்டும், நாங்கள் அந்த கரைக்கு அடைய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்ப திடீர்னு என்ன ஆகுது, அந்த ஆற்றினுடைய நடுப்பகுதியிலே அவர்கள் செல்வதற்கான மலர்களால் ஆன ஒரு பாலம் வந்து விடுகிறது. அப்ப இதை பார்த்த உடனே கோபியர்கள் மிரண்டு போய்விடுகிறார்கள். எப்படி இந்த சாத்தியம், கிருஷ்ணன் வந்து இரண்டு மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆனா தன்னை பிரம்மச்சாரி என்று கூற சொல்கிறான், நான் பிரம்மச்சாரி என்று சொன்ன உடனே இந்த நதியுமானது ஒரு மலர்பாலத்தை அமைச்சு கொடுக்குதே, இது ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கிறது என்று அந்த கோபியர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு கொண்டே அந்த மலர்பாலத்தின் வழியாக ஏறி துர்வாச முனிவருடைய ஆசிரமத்தை அடைந்தார்கள். அப்ப அவருக்கான சில தொண்டுகளை எல்லாம் செய்துவிட்டு, சேவைக்காக சில காரியங்களை செய்து கொடுத்து விட்டு, அவருக்கு சுவையான உணவை ஏற்றுக்கொள்ளும்படி இவர்கள் கொண்டு சென்ற உணவை அந்த துறவியான துர்வாச மகரிஷி இடத்திலே கொடுத்தார்கள். ஆனா அந்த துர்வாச மகரிஷி வந்து ஏற்கனவே சில காய்கறிகளை மட்டுமே உணவாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவா இருக்கிறதுனால இதுல அறுசுவை உணவுகளை பார்த்தாலும் அவருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு வரல. அதனால இவங்க ஏதோ ஆசையை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு போதும்மா உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இது வந்து கோபியர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்து விட்டது. ஏன்னா அவர்கள் வந்து ரொம்ப விருப்பத்தோட அறுசுவை உணவை தயார் பண்ணி கொண்டு போய் துர்வாச முனிவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது, ஆனா துர்வாச முனிவர் வந்து கொஞ்சோண்டு மட்டும் சாப்பிட்டுட்டு போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம இவருக்காக இவ்வளவு சிரமப்பட்டு செஞ்சுட்டு வந்ததெல்லாம் வீணா போச்சே அப்படின்னு அந்த பெண்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுவதாக பார்க்க முடியுது. இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறது துர்வாச முனிவருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இவர்கள் வந்து சாப்பாடுகளை செஞ்சு கொண்டு வந்துட்டோம், அறுசுவை உணவுகளை கொண்டு வந்துட்டோம், ஆனா நீங்க சாப்பிடணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டதுனால அவர் தன்னுடைய மாயா சக்தியை பயன்படுத்தி அவர்கள் கொண்டு வந்த அனைத்தையும் சாப்பிட்டு முடித்து விட்டார். ஏனென்றால் அவரால் சாப்பிட முடியாதுதான், ஆனால் அவர்களுடைய விருப்பத்துக்காக அவர் என்ன பண்றார், தன்னுடைய சக்தியை அதிகப்படுத்தி அவர்கள் கொண்டு வந்த அந்த உணவுகளை பூரா சாப்பிட்டு விட்டு உங்களுக்கு இப்பொழுது திருப்தி தானே அப்படின்னு துர்வாச முனிவர் கேட்ட உடனே அந்த கோபியர்கள் எல்லாம் அவர் சாப்பிடுவதை கண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சி, ஐயா இப்பதான் நாங்க திருப்தி அடைகிறோம், ஏன்னா உங்களுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு செஞ்சு கொண்டு வந்தோம், ஆனா நீங்க இதை வேண்டான்னு சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு, இருந்தாலும் இப்ப நீங்க சாப்பிட்டது எங்களுக்கு ரொம்ப மன திருப்தி உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துர்வாச முனிவர் இடத்துல பேசுறாங்க. அப்ப உடனே அவங்க மகிழ்ச்சி அடைஞ்ச உடனே துர்வாச முனிவர் சரி நல்லதம்மா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, வரும்போது எப்படியோ கண்ணனுடைய வழியில துர்வாச முனிவருக்கு ஆசிரமத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப போகும்போது மீண்டும் அதே மாதிரி நதி வெள்ளம் தான் ஓடிட்டு இருக்கு, ஆனா அந்த மலர்பாலம் இப்ப இல்ல, மலர்பாலம் கிடையாது. இப்ப அவர்கள் என்ன பண்றாங்க, சுவாமி இந்த மாதிரி நாங்க கிருஷ்ணனுடைய வழிகாட்டுதல் படி உங்களை வந்து சந்திச்சோம், உங்களுக்கு உண்டான உணவை கொடுத்துட்டோம், இப்ப மீண்டும் நம்ம இந்த யமுனை நதிக்கரையை அந்த பக்கம் கடந்து போக வேண்டும், ஆகவே அதற்கு நீங்கள் தான் கடந்து போவதற்கான வழி வகை செய்ய வேண்டும் என்று துர்வாச முனிவர் இடத்துல கேட்கும்போது துர்வாச முனிவர் என்ன சொல்றாருன்னா, சரிம்மா அப்படி ஆகட்டும், நீங்க போய் அந்த நதிக்கிட்ட இந்த துர்வாச முனிவன் வெறும் அந்த துர்ப்ப புல்லை மட்டும் உண்டான், வேறு எதையும் உண்ணவில்லை என்று சொல்லுங்க, அந்த நதி வந்து வழி கொடுத்துடும் அப்படின்னு கோபியர் இடத்துல சொல்றார். அப்ப இதை கேள்விப்பட்ட அந்த கோபியர்கள் வந்து ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இவ்வளவு சாப்பாடை சாப்பிட்டுட்டு வெறும் துர்ப்ப புல்லை மட்டும் சாப்பிட்டேன்னு சொல்றாரு. அவர் வந்து எப்பயுமே அந்த மாதிரி ஒரு புல் வகைகளை சாப்பிட்டுக்கிட்டு இயற்கை முறையில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு முனிவர், அதனால அவர் அந்த உணவை பற்றி பர்டிகுலரா சொல்றாரு. இந்த புல் வந்து நான் சாப்பிட்டேன்னு சொல்லு, வேற எதையும் நான் உண்ணவில்லை என்றும் அந்த நதியிடத்துல சொல்லு அப்படின்னு சொல்லி கோபியர் இடத்துல சொல்றாரு. ஆனா துர்வாச முனிவர் வந்து இவங்க கண்ணெதிரிலேயே அத்தனையும் சாப்பிட்டாரு, இவங்க கொண்டு போன அறுசுவை உணவுகளையும் இவர்கள் கண்ணெதிரிலேயே தான் அந்த துர்வாச முனிவர் சாப்பிட்டாரு. இருந்தாலும் இந்த கேள்விப்பட்ட கோபியர்கள் வந்து சிரிக்க தொடங்கி விட்டார்கள். என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க, இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் சாப்பிடவே இல்லைன்னு போய் நதிக்கிட்ட போய் சொல்ல சொல்றீங்களா, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படுற வகையில அவங்க கேட்டாலும் துர்வாச முனிவர் வந்து இது சாத்தியமாகும் நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே மீண்டும் அந்த கோபியர்கள்லாம் அந்த யமுனை நதிக்கரையிட போய் இந்த மாதிரி துர்வாச முனிவர் வந்து வெறும் அந்த துர்ப்ப புல்லை மட்டும் சாப்பிட்டார், வேறு எதையும் சாப்பிடவில்லை என்று அவர் சொல்ல சொன்னாராகவே இதை நீங்கள் கேட்டுக்கொண்டு எங்களுக்கு வழிபட வேண்டும் என்று அந்த யமுனை நதியின் இடத்துல அவர்கள் கோரிக்கை வைத்த உடனே மீண்டும் அந்த நதியானது இவர்களுக்கு விலகி வழி கொடுத்து விட்டு இவர்கள் கடந்து செல்வதற்கான பாதையை உண்டாக்கி கொடுத்து விட்டது என்று இங்கு பாகவத புராணத்துல கதையாக வருது. இது வந்து ஒரு முக்கியமான கதை. இப்ப இந்த கதை வந்து என்ன கருத்தை சொல்லுது அப்படின்னா, இங்க யோகிகளும் ஞானிகளும் அனைத்து வகையான செயல்களை செய்தாலும் அவர்கள் இன்னும் எதையும் செய்யாதவர்களாகவே கருதப்படுகிறார்கள் என்ற ஒரு ஆழமான உண்மையை இங்க இந்த கதை நமக்கு சுட்டி காட்டுகிற விஷயம். அப்ப நம்ம இந்த கதையை ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா என்ன புரியுது அப்படின்னா, இப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து தன்னுடைய இரண்டு மனைவிகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தன்னை நித்திய பிரம்மச்சாரி என்று சொல்ல சொன்னதனால அந்த யமுனை நதியானது வழிவிட்டது. அதே மாதிரி இந்த துர்வாச முனிவர் வந்து நிறைய உணவுகளை உட்கொண்டு விட்டு நான் உணவே உண்ணவில்லை, வெறும் அந்த துர்ப்ப புல்லை மட்டும்தான் உண்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னதனால அந்த உணவை சாப்பிட்டு மட்டும் உண்றது எப்படி உண்மையாகும், இவர்கள் தான் இவ்வளவு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து அவர் கண்ணெதிரிலே சாப்பிட்டாரு, அப்ப சாப்பிட்டுட்டு நான் சாப்பிடவே இல்லைன்னு வேற பொய் சொல்ற மாதிரி சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் தான் கோபியர்களுக்கு வந்து உண்டாகுது. ஆனாலும் உண்மை என்ன அப்படின்னா, இங்க அந்த ஞானிகளும் ரிஷிகளும் மகான்களும் இங்க நான் செய்கின்றேன்கிற எந்த செயல் விளைவும் அவர்கள் செய்வதில்லை. அவர்கள் உண்ணுகின்ற உணவோ இங்கு நான் உண்கிறேன் என்று அவர்கள் நினைத்து உண்பது கிடையாது. அந்த உள்ள இருக்கிற அந்த உணர்வு உயிர் தான் உண்கிறது, இந்த உடலையும் மனதையும் கருவியாக கொண்டு அதுதான் உண்கின்றது என்ற அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு அவர்கள் வாழ்வதனால அவர்கள் செயலில் செயலற்ற தன்மையை அடைந்திருக்கிறார்கள் என்று இங்கு சாஸ்திரம் சொல்ல வருது. அது மாதிரி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து ராதா ருக்மணி என்ற இரண்டு மனைவிகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவன் வந்து பிரம்மச்சாரி, நான் நித்திய பிரம்மச்சாரி என்று சொன்னாலும், அதில் இருக்கின்ற உண்மை என்ன என்றால், இங்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் உண்மையில் தான் செய்கின்றேன், தான் அந்த மனைவியோடு வாழ்கின்றேன் என்று அவன் நினைப்பது கிடையாது. ஆகவே இங்கு அவன் உடலையும் மனதையும் கடந்து அந்த உணர்வில் நிற்கின்றான் என்று இறைவனை நம்ம பார்க்க முடிகிறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த நிலையில் இருந்து கொண்டு அதை கோபியர்களிடத்திலே சொல்ல சொல்கிறான். அப்ப இதுதான் இங்க இந்த விஷயம். இங்க நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த துர்வாச முனிவர் வந்து கோபியர்கள் அளித்த அறுசுவையான உணவை உண்டாலும் அவருடைய உள்ளத்திலே வெறும் அந்த துர்ப புல்லை மட்டுமே சுவைத்தது என்று அவர் கருதி கொண்டிருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த உணவை நான் உண்டேன் என்ற அபிமானம் கொள்ளாமல் அந்த உணவை அவர் விண்டு விட்டார். அப்ப இந்த செயல்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஞானிகளுடைய மகோன்னதம் மகத்துவம் வந்து இங்கு நமக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது என்றுதான் இங்க பகவத்கீதை பேசுது. அப்ப நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது மாதிரி ஒரு கர்ம யோகியாக இந்த சமுதாயத்துல நாம் செய்கின்ற செயல் விளைவுகள் எல்லாம் இங்கு நான் செய்கின்றேன் அப்படிங்கிற அந்த அகங்கார மமகாரமற்ற நிலையில காரியங்கள் செய்யப்பட வேண்டுமானால் இங்கு நம்முடைய செயல் விளைவுகள் எல்லாம் முழுமையாக ஈஸ்வரனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கப்படும் போது மட்டும்தான் இங்கு எந்த செயலையும் நான் செய்யவில்லை என்ற அந்த உண்மைத்தன்மை அங்கு உணரப்படும் என்று இது போன்ற கீதை மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இங்க இதுதான் விஷயம். அப்ப இதை நம்ம புரிந்து கொண்டு நம்ம நடைமுறை வாழ்க்கையில இது மாதிரி அத்தியாத்ம ஞான கல்விக்குள்ள வந்த பிறகு முழுமையாக நாம் நம்மை அந்த ஈஸ்வரனிடத்திலே அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு கொடுத்து விட வேண்டும். நம்முடைய செயல் விளைவுகளுடைய கர்த்தா போக்தா இனி நான் கிடையாது, ஒட்டுமொத்த ஈஸ்வர தன்மை நீதிக்குள்ள இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கு, அதுல நானும் ஒரு கருவிதான் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நம்ம காரியங்கள் செய்யும் போது அந்த காரியங்களுடைய சாதக பாதகங்கள் நம்மை பாதிக்காது என்ற ஒரு ஆழமான உண்மை இந்த கதையின் மூலமாக புரிந்து கொண்டு நாமும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் இங்க கீதை இது மாதிரி நிறைய விஷயங்களை பேசுது. அப்போ இங்க இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மிடத்துல உடலுக்கு எப்படி இரண்டு கண்கள் இருக்கிறதோ, இந்த உடலுக்குள்ள இப்ப நம்ம பார்ப்பதற்கான புலன்களில் அடிப்படையில இரண்டு கண்கள் இருக்கிறது இல்லையா, அது மாதிரி நம்முடைய உயிருக்கு ஒரு கண் இருக்கு, அதுதான் இங்க ஞானக்கண். நம்ம உயிரானது இதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புற புலன்களால் இந்த உயிரானது இந்த விசய சுகங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த உணர்வுனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இந்த புலன்களுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டது. அப்ப இந்த புலன்களுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயத்த அந்த உயிரானது உணரணும் அப்படின்னா, அதற்கு இந்த மனமானது மேல்நிலை பரிமாணத்துக்குள்ள உயர்ந்து வரும்போதுதான் அந்த உணர்வை பிடிக்க முடியும். அந்த மனமானது கீழ்நிலை பரிமாணத்துல இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் உணர்வை பிடிக்க முடியாது. அப்ப உணர்வை பிடிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப அந்த ஃப்ரீக்குவென்சியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லகுவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு ஃப்ரீக்குவென்சி ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்தந்த ஃப்ரீக்குவென்சிக்கு அந்தந்த சப்ஜெக்ட் தான் கிடைக்கும். அப்ப நம்ம வந்து எப்படி இப்ப ரேடியோ அலைவரிசையில ட்யூன் பண்ணும்போது நமக்கு சென்னை வானொலி நிலையம் கிடைக்குது, இன்னொரு அலைவரிசையை மாற்றும் போது இலங்கை வானொலி நிலையம் கிடைக்குது. அது மாதிரி இப்ப டிவியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சேனல் வேணுமோ அந்த சேனலை நீங்க வச்சு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அலைவரிசை இருக்கு. இப்ப உங்களுக்கு விருப்பமான டிவி சேனலை பார்க்கணும், ஜெயா டிவி பார்க்கணும், சன் டிவி பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு சேனலை நீங்க பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட அலைவரிசைக்குள்ள நீங்க போகும்போது தான் அந்த சன் டிவி சேனல் கிடைக்கும், அந்த ஜெயா டிவி சேனல் கிடைக்கும். இது மாதிரி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அந்த அலைவரிசை தான் இங்க நம்முடைய மனதினுடைய மேம்பட்ட பரிமாணம் என்று சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அந்த அலைவரிசை என்பது கண்ணுக்கு தெரியாத சூட்சமம். அப்ப அந்த தெய்வீக அலைவரிசைக்குள்ள நம்ம நுழையணும். நாம என்ன பண்றோம், சராசரி மனிதர்களுடைய அலைவரிசைக்குள்ளேயே இருக்கிறோம் இல்லையா, புற விஷயங்கள்லயே நாட்டம் கொண்டு இங்கு விசே சுகங்கள்ல மூழ்கி கிடக்கிற வரைக்கும் நம்முடைய ஃப்ரீக்குவென்சி என்ன ஆகிருக்கும், லோயர் ஃப்ரீக்குவென்சியில இருந்துகிட்டு அந்த உயர்மட்ட அனுபவம் நமக்கு உண்டாகாமையே இருக்கும். அப்ப நம்ம அந்த ஹையர் ஃப்ரீக்குவென்சிக்குள்ள வந்தா மட்டும்தான் நமக்கு அந்த இறை அனுபவம் இறை அனுபூதி வந்து அனுபவம் ஆகும். அப்பதான் நம்ம வந்து வந்த வேலையை முடிக்க முடியும், இந்த பிறவியினுடைய பயன் வந்து முழுமையாகும். இதைதான் மகரிஷிகளும் மகான்களும் இந்த மாதிரி பல விதமான உபதேசங்களாக நூல்களாக நமக்கு அருளி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் இதை பார்க்கும்போது இங்க அந்த கல்வி என்பதுதான் நம்முடைய மூன்றாவது கண், என்று நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க மூன்றாவது கண் ஞானக்கண் என்பது இந்த அத்தியாத்ம ஞான கல்வி தான் இங்க மூன்றாவது கண். அப்ப இந்த கல்வி இல்லாம ஒரு மனிதன் வந்து வாழ்வில் உயர்நிலை பெறவே முடியாது. இந்த ஞான கல்வி ஒருத்தன் அடைந்தால் மட்டும்தான் அவன் வாழ்க்கையில மிக உயரிய நிலையை அடைய முடியும், அந்த உயர் ஃப்ரீக்குவன்சிக்குள்ள அவன் போக முடியும். அப்ப இறந்த காலம் என்னும் மிகப்பெரிய ஒரு திரை எப்படி மறைந்து இருக்கின்ற எத்தனையோ ரிஷிகளின் உபதேசங்களையும் சித்தர்களின் சிறப்பான சித்தாந்தங்களையும் அவர்களது அருளாற்றல்களையும் இப்ப நம்மிடத்துல கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது இல்லையா, நிகழ்காலத்துல கொண்டு வந்து நமக்கு இப்ப சேர்த்துது. அப்ப இந்த நிகழ்காலத்துல கொண்டு வந்து இது நமக்கு கொடுத்து இப்ப நம்ம இதை நடைமுறையில கொண்டு வரணும் அப்படின்னா இந்த நிலையை நம்ம உணர்ந்தா தான் இதை புரிஞ்சு எடுத்துக்க முடியுமே தவிர உணரல அப்படின்னா இந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக முடியாது. அப்ப இந்த பாடத்திட்டம் என்ன சொல்லுது, இந்த கீதை மாதிரி விஷயங்களை வந்து நமக்கு என்ன உபதேசிக்குது, இந்த அத்தியாத்ம ஞான கல்வியின் மூலமா உபநிஷதங்கள் எல்லாம் என்ன நமக்கு உரைக்க வருது, அப்ப வேதம் வந்து எதை பிரமாணமா பேசுது அப்படின்னு நம்ம ரொம்ப ஆழ்ந்து பார்க்கும்போது இங்கு அது என்ன சொல்ல வருதுன்னா இருப்பது இறைவன் மட்டும்தான், அந்த இறைவனே எல்லாமாக இருக்கிறான். அப்ப எல்லாமாக இருக்கின்ற இறைவன் வந்து உனக்குள்ளும் இருக்கிறான். அப்ப உனக்குள்ள இருக்கிற இறைவன் வந்து உன்னிடத்துல அறிவா பிரகாசிக்கிறான். அப்போ அந்த அறிவு பிரகாசம் என்பது நீ எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறியோ அந்த அளவுக்கு அது பிரகாசமாக வெளிப்படும், நீ தூய்மை மங்கி இருந்தா அது பிரகாசமாக வெளிப்படாது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மைதான் இங்க ரிஷிகளும் ஞானிகளும் நமக்கு சொல்லி இந்த தூய்மையை உருவாக்குவதற்கான கல்வி முறையாக நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்ப அந்த கல்வி முறைகள்ல சில அடிப்படை விஷயங்களாக தான் நமக்கு பூஜைகள் வேள்விகள் ஜபதபங்கள் அப்படின்னு கொடுத்தாலும் அதெல்லாம் கர்மயோகத்தினுடைய அடிப்படையில கர்மகாண்டத்தினுடைய அடிப்படையில நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம நடைமுறைப்படுத்தினாலும் அது எல்லாமே நம்முடைய மனதிற்கான தூய்மையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்பதை புரிந்து கொண்டு அதுலயே நம்ம சிக்கிக்கொள்ளாம அதன் மூலமா நம்ம மனதை தூய்மைப்படுத்தி கொண்டு அடுத்த உயர் பரிமாண நிலையாகிய ஞான கல்விக்குள்ள வர வேண்டும். ஞான கல்விக்குள்ள வந்தா மட்டும்தான் நம்ம யார் என்று தெரிந்து கொள்ள முடியும், இறைவன் எப்படிப்பட்டவன் என்று உணர்ந்து கொள்ள முடியும், இந்த உலகம் உண்மையில் எப்படி இருக்கிறது என்று அனுபவமாகும். அப்போ அந்த கால தேச நிலைகளை கடந்துள்ள பரம்பொருளை அபரோட்ச ஞானத்தினால் அந்த ரிஷிகளும் ஞானிகளும் அடைந்த அனுபவ உண்மைகளை இந்த உலகத்துக்கு அவர்கள் அருளிய மிகப்பெரிய உபதேச நூல்களின் வழியாக நாம் உள்ளத்தால் இந்த நூல்களை கற்று உணர்ந்து கொண்டோமானால் நம்முடைய மூன்றாவது கண் என்கின்ற ஞான கண் விழிப்படைகிறது, விழித்துக் கொள்கிறது என்ற ஒரு விரிவான விஷயத்தை தான் இங்க ரிஷிகள் வந்து உபதேசிக்கிறார். அப்ப மனித உருவத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பார்ப்பதற்கு மனிதர்கள் போல தோற்றம் கொண்டிருந்தாலும் அவர்கள் எல்லாம் மனிதர்கள் ஆக மாட்டார்கள். மகத்தான ஆறாவது அறிவை அவர்கள் கையாண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதன் வாயிலாக அவர்கள் வந்து மிக உயரிய பரிமாணத்துக்குள்ள நுழைய முடியாது. அப்ப இங்க வந்து அடுத்த ஒரு பரிமாணம் என்பது இங்க அந்த ஆறாம் அறிவு பரிமாணத்தில் வந்த மனிதனுக்கு கல்வி என்ற ஒரு விஷயம் கொடுக்கப்படுகிறது இல்லையா, அதுதான் இங்கு ஏழாம் அறிவு என்று திருமலரும் திருமந்திரத்துல சுட்டி காட்டுறார். அப்ப நம்ம இங்க வந்து இந்த ஆறாம் அறிவு என்பது பகுத்தறியும் அறிவா இருக்கிறதுனால இப்ப மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் இந்த ஆறாவது அறிவு கிடையாது, ஐந்து அறிவு தான் அவங்களுக்கெல்லாம். ஆனா நம்ம இடத்துல வந்து அந்த ஆறாம் அறிவுங்கிறது மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இன்னும் ஒரு சிறப்பான நிலையை அடைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா நன்மை தீமைகளை பகுத்தறிகின்ற ஒரு புத்தி சக்தியாக பரிணமிக்குது. அப்ப அந்த நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய புத்தி சக்தியாக இருக்கிற இந்த ஆறாம் அறிவு பரிமாணத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு கல்வி தேவைப்படுது. அதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய விசே சுகங்களை நம்ம உள்வாங்கும் போதுதான் எது நல்லது எது கெட்டதுங்கிற அந்த கல்வியின் அடிப்படையில நாம் அதை தீர்மானம் செய்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். வேற எந்த ஜீவராசிகளுக்கும் கல்வி கிடையாது. அப்ப கல்வி என்பது யாருக்கு, மனிதனுக்கு மட்டும்தான். அப்ப மனித உடல்ல வந்திருந்தா மட்டும் போதாது, அவன் இந்த மாதிரி அத்தியாத்ம ஞான கல்வியை கற்றுக்கொண்டு இந்த கல்வி என்ன நமக்கு சொல்ல வருகிறது, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு அவன் உணர்ந்து கொண்டு விட்டால் அத்தகைய கல்வி அறிவு உடையவன் மிக தெய்வீக நிலைக்கு உயர்ந்து விடுகின்றான் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அதை வந்து பாத்தீங்கன்னா மகான்கள் பேசும்போது கற்பதன் மூலம் இந்த அகமானது கற்பக கனியாகின்றது என்று பேசுகிறார்கள். அதை வந்து சேந்தனார் அப்படிங்கிற ஒரு பெருமான் இருக்கார், சேந்தனார் பெருமான் என்று நம்ம தமிழ் நூல்கள்ல படிக்கிறோம். கல்வியின் சிறப்பால் உண்மை அறிவை பெற்றோருக்கு இறைவன் வந்து கனி போன்று விளங்குவதனாலே கற்றவர் விழுங்கும் கற்பக கனி என்று சேந்தனார் பெருமானுடைய பாடல் இருக்கு. தமிழ் நூல்கள்ல சேந்தனார் பெருமான் என்கின்ற ஒரு புலவர் வந்து ஒரு அருமையான விஷயத்தை சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா கற்றவர் விழுங்கும் கற்பக கனி அப்ப இறைவன் எப்படி ஒரு கனி போல அந்த இறைவனை சுவைக்கணும் அப்படின்னா அந்த சுவைக்கிற விஷயம் யாருக்கு கிடைக்கும்? கற்றவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். கல்லாதவர்களுக்கு இறைவனை சுவைக்க முடியாது. அதை சுட்டி காட்டுகிறார் யாரு? சேந்தனார் பெருமான். இதையே வந்து அப்பர் பெருமான் சொல்றாரு, திருநாவுக்கரசர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கற்றவர்கள் உண்ணும் கனியை போற்றி அப்படின்னு அவருடைய தேவார பாடல் இருக்கு. கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி. அப்ப இங்க கற்றவர்கள் தான் அந்த கனியை உண்ண முடியும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த கல்வி, இந்த அத்தியாத்ம கல்வியை கற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இறைவன் அனுபவம் ஆகுவான், மற்றவர்களுக்கு இறைவன் அனுபவம் ஆக மாட்டான். ஏன் அனுபவம் ஆக மாட்டான்னா, மைண்டு தான் இங்க அப்டேட் ஆகணும். வேற எந்த உடல்ல பயிற்சிகள் நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உடல் வேணா திடகாத்திரமா இருக்கும், ஆனா இறைவன் அனுபவம் ஆக மாட்டான்ல. ஏன்னா அழியக்கூடிய உடலை வந்து நீங்க எவ்வளவுதான் யோகா பயிற்சிகள் செஞ்சு, மூச்சு பயிற்சி செஞ்சு, அதை வந்து திடகாத்திரமான ஒரு உடம்பா வச்சிருந்தாலும் அதனால ஏதாவது பலன் இருக்கான்னா, ஒரு பலனும் கிடையாது. ஆனா இங்க எது உண்மையிலேயே அப்டேட் ஆகணும், ஆறாம் அறிவு பரிமாணத்துல வந்து நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய அந்த மனசானது புத்தி சக்தியில விழித்து கொள்ளணும். அப்ப புத்தி சக்தியில விழித்து கொள்வதற்கான விவேகம் அந்த மனதிற்கு எப்ப உண்டாகும்? இது போன்ற அத்தியாத்ம கல்வியை கொடுக்கும் போது மட்டும்தான் உண்டாகும் என்று எல்லா மகான்களும் சொல்கிறார்கள். அருணகிரிநாதர் சொல்றாரு, கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவ. அருணகிரிநாதருடைய பாடல், கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவ. அப்ப யார் வந்து கற்கவில்லையோ, இந்த அத்தியாத்ம ஞான கல்வியை கற்கவில்லையோ, அவர்கள் அந்த இறைவனை அனுபவமாக்கவே முடியாது என்று எல்லா மகான்களும் சொல்கிறார்கள். திருநான சம்பந்தர் சொல்றாரு, கல்லார் நெஞ்சில் நில்லான் ஈசன். இந்த கல்வியை கற்றுக்கொள்ளாதவருடைய இருதயத்திலே இறைவன் இருக்க மாட்டான் என்று திருநான சம்பந்தருடைய பாடல் இருக்கு. இதெல்லாம் நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க. அதாவது எல்லா மகான்களும் எல்லாம் தெளிவா இருக்காங்க, நாம மட்டும்தான் தெளிவில்லாம இருக்கிறோம். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஏதோ அந்த பயிற்சி பண்ணா அடைஞ்சிடலாம், இந்த பயிற்சி பண்ணா அடைஞ்சிடலாம், 10 நாள் விபாசனை போனா வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் போய் சுத்திட்டு இருக்கிறோம். ஒன்னும் நடக்காது, ஒரு பிரயோஜனம் நடக்காது. ஏன்னா அந்த மாதிரி எல்லா பயிற்சிகளும் எதற்காகன்னா, அந்த மனசை வந்து ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு போறதுக்காக மட்டும் பயன்படும். அது நீங்க ஒரு 10 நாள் பயிற்சியில இருக்கிற வரைக்கும் அங்க மனசு அமைதியா இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அந்த 10 நாள் கழிச்சு நீங்க ஊருக்குள்ள வந்த பிறகு, நீங்க உலக விவகாரத்துக்குள்ள இயல்பா மீண்டும் வாழ ஆரம்பிக்கும் போது, அந்த 10 நாள் விபாசனா வகுப்பு வந்து முழுமையா வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா அப்படியே மைண்டு மீண்டும் இந்த உலக விவகாரத்துக்குள்ள வந்துடும். ஆனா அந்த 10 நாள் விபாசனால் இருந்தப்ப அருமையா இருந்ததுங்க, ஆனந்தமா இருந்ததுங்க, என்னையே மறந்துட்டேங்க, அப்படியே அந்த நிர்விகல்ப நிலையில என்னால இருக்க முடிஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அது அவ்வளவு நேரம் தானே, அந்த 10 நாட்களோட முடிஞ்சிருச்சா நம்முடைய வாழ்நாட்கள்? நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாட்கள்ல வெறும் 10 நாள் அந்த அனுபவத்தை அடைஞ்சிட்டா நமக்கு எல்லாம் அடைஞ்சிருமானா, எப்படி அடைய முடியும்? அப்ப நாம இங்க என்ன சொல்றோம், 24x7 24x7 அப்படின்னா 7 நாட்கள்லயும் 24 மணி நேரத்திலயும் நீங்க அந்த இறை அனுபவத்திலயும் இருக்கணும். சும்மா ஒரு 10 நாள் போய் விபாசனை பண்றதுனால அந்த நிலையை அடைஞ்சிடறேன், அல்லது ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்றதுனால அந்த நிலையை அடைஞ்சிடறேன், அல்லது ஒரு மணி நேரம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால அந்த நிலையை அடைஞ்சிடறேன், நான் எப்படி அடைய முடியும்? தற்காலிகமான மனது வந்து அந்த அமைதியை அடையுது, அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நம்ம கோயிலுக்கு போறோம், ஒரு மணி நேரம் கோயிலுக்குள்ள போய் உக்காந்துருக்குறோம், மனசு அமைதியா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. ஆனா அந்த கோயில் விட்டு வெளியே வந்த உடனே திருப்பி என்ன பண்ணுது, உலக விவகாரங்களுக்குள்ள வந்துடுதுல்லாம் இல்லையா? அதே மாதிரி நான் வீட்டுல தியானம் பண்றேன் அப்படின்னு போய் ஒரு 1/2 மணி நேரம் உக்காந்து நீங்க அந்த தியானத்துல உக்காந்துட்டீங்க, அப்படியே உங்களை மறந்து நிர்விகல்ப நிலைக்கு போயிட்டீங்க, ஆனந்தமா இருக்கு, அருமையா இருக்கு. ஆனா அந்த 1/2 மணி நேரம் நீங்க அந்த தியானத்துல இருந்துட்டு மீதி 23.5 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விசய சுகங்களை தான் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல தினசரி ஒரு 1/2 மணி நேரம் தியானம் செய்வதனால நம்ம அந்த நிலையை அடைஞ்சிருவோம்னா எப்படி அடைய முடியும்? அடைய முடியாது. அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த அத்தியாத்ம கல்வி மட்டும்தான் நம்முடைய சொரூபத்திலேயே நம்ம எப்பொழுதும் நிக்க வைக்கும். 24x7 வந்து நான் அந்த அறிவு, நான் அந்த உணர்வுன்ட்டு நம்ம அதுலயே நிற்கும் போது இங்க யார் தியானம் செய்யறா, இங்க யார் விபாசனை பண்றா, அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை. தனக்கு வேறாக இன்னொன்று செயல் செய்வதற்கு இன்னொருத்த கிடையாது, இங்கு இருப்பது இறைவன் மட்டும்தான். அப்ப அந்த இறைநிலை உணர்வு அப்படிங்கிறது நமக்கு எப்போ அனுபவம் ஆயிடுதோ, அப்ப இங்க இந்த உடலும் மனசும் உண்மையில அதனுடைய கருவிகளாக காரியம் மாற்றி கொண்டிருந்தாலும், அதனால அந்த உணர்வோ உயிரோ அந்த அறிவை வந்து பாதிக்கப்படுவது கிடையாது, அதுல தொடர்பு இல்லாம அது இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க இது வந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த செயல் விளைவுகளுடைய கர்த்தா போக்தா தன்மை வந்து இந்த உடலுக்கும் மனதுக்குமே உரித்தானதே தவிர அந்த உணர்வுக்கோ இறைவனுக்கோ உரித்தானது கிடையவே கிடையாது. அப்ப இந்த நிலை எப்ப நமக்கு அனுபவம் ஆகும்னா, அந்த உயர் பரிமாண அறிவு நிலைக்குள்ள நம்ம வரணும்னா இந்த அத்தியாத்ம ஞான கல்வி உள்ள போனா மட்டும்தான் வரும், இல்லைன்னா வரவே வராது. அதனால மீண்டும் மீண்டும் அதனாலதான் நான் இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து நான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இதை கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு கூட சொல்லலாம். ஆனா உண்மை என்னன்னா இந்த பாதையிலிட்டு விலகவே கூடாது. ஏன்னா மனசை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எதையாவது ஒன்னு பிடிக்காம மனசு இருக்கவே இருக்காது. மனதனுடைய சுபாவம் எப்படின்னா யானை தும்ச்செங்கை மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். யானை கிட்ட பாத்தீங்கன்னா அதுக்கிட்ட எதுவுமே நீங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த தும்பிக்கையை ஆட்டிக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணோம்னா காலை ஆட்டிக்கிட்டே இருக்கும். காலை வந்து அப்படியே ஒரு காலை வலது காலையோ இடது காலையோ தூக்கி சும்மா தேவையில்லாம இப்படி வீசிக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா அந்த தும்பிக்கையை என்ன பண்ணோம்னா அப்படி மேலேயும் கீழே அசைச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கூட சும்மா இருக்காது. அப்ப யானை பாருங்க என்ன பண்ணுவான்னா, சரி இந்த யானை இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒண்ணு கையில கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அந்த தும்பி கையில அங்குசம் இருக்கு பாருங்க, அவன் அதை குத்தி அடக்குவான். அந்த அங்குசத்தையும் அதை கையில கொடுத்து வச்சிருவான். இந்த கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு அந்த அங்குசத்தை வாங்கி கையில வச்ச உடனே அந்த யானை என்ன பண்ணும்னா, அதை கையில கொடுத்த மறுவினாடி அப்படியே அதை பிச்சுக்கிட்டு கம்மன் நிற்கும். சரி ஏதோ எனக்கு வேலை கொடுத்துருக்காரு எஜமான, இந்த பத்திரமா வச்சுக்க சொல்லியிருப்பார் போல் இருக்குன்ட்டு அதை கையில வாங்கிட்டு அங்குசத்தை கையில வச்சுக்கிட்ட பிறகு காலம் ஆடாது, அந்த தும்பி கையும் ஆடாது, சும்மா நின்றுட்டு இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், அந்த யானை மாதிரி மனசு சும்மாவே இருக்காது, ஆடிக்கிட்டே இருக்கும், ஒரு செகண்ட் சும்மா இருக்காது. அப்ப இந்த மனசு ஆடுறத நீங்க நிறுத்தவே முடியாதுன்னு தான் நான் சொல்றேன். யாராலையும் மனசை நிறுத்தவே முடியாது. என்ன பிராக்டிஸ் பண்ணாலும், எவ்வளவு பெரிய ஹையர் ஃப்ரீக்வன்சி தியானம் பண்ணாலும் நடக்காது. தியானத்துக்கு வேணா பல பேர் வச்சுக்கலாம், அந்த தியானம் இந்த தியானம் விபாசனா அபாசனா அப்படி இப்படின்னு ஏதோ பேரை வச்சுக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அந்த தியானத்தினால மைண்ட் நிக்குமானா, நிக்கவே நிக்காது. டெம்பரரியா அந்த தியானம் பண்ணும்போது வேணா நிற்கும், ஆனா மீண்டும் உலக வாரத்துக்குள்ள வரும்போது அந்த பயிற்சி வீணா போயிடும். அப்ப இதெல்லாம் கால விரயம் தானே. அப்ப நமக்கு புரியல இந்த பாடத்திட்டங்கிறத நான் சொல்றேன், பாடத்திட்டம் புரியல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி வெளி விஷயங்கள்லயே நாட்டம் பண்ணிக்கிட்டு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருப்போம். இதைதான் சித்தர் சிவவாக்கியர் அழகா சொல்றாரு, ஓடி 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 உட்கலந்த ஜோடியை நாடி 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 நாட்களும் கழிந்தனன்ட்டு ஒரு பாடல் இருக்கு. அந்த உள்ள இருக்கிற ஜோதியை பார்க்காம வெளியே ஓடிக்கிட்டு இருக்காங்க மனிதர்கள் என்று சொல்லுது. அப்ப உள்ள இருக்கிற ஜோதி என்ன, அதுதான் அறிவு, அந்த ஆத்மா. அப்ப அதை தான் நம்ம பிடிக்கணும். அப்ப அதை பிடிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, இந்த அத்தியாத்ம ஞான கல்வி மட்டும்தான். இதை வந்து எல்லா ஞானிகளும், அப்பர் பெருமான், திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதருடைய பாடல்கள் எல்லாம் அருமையா இருக்கு. இதெல்லாம் நான் வந்து அனுப்புறேன், நீங்க கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணுங்க. அதாவது இதுக்கு என்னான லிங்க் நீங்க தான் பிடிக்கணும், அந்த பாடல் என்ன சொல்லுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. கற்றவர் விழுங்கும் கற்பக கனி அப்படின்னு சேந்தநாத் பெருமான் பாடுறாரு. நான் அந்த பாயிண்டை மட்டும் எடுத்து கொடுப்பேன், நீங்க தான் தேடி பிடிச்சுக்கணும். அடுத்தது அப்பர் பெருமான் என்ன சொல்றாருன்னு பாடு. கற்றவர் உண்ணும் கற்பக கனியே போற்றி அப்படின்னு அப்பர் பெருமான் பாடுறாரு. அப்புறம் திருஞான சம்பந்தர் பாடுறார், கல்லார் நெஞ்சில் நில்லார் ஈசன். அருணகிரிநாதர் சொல்றார், கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவ. இந்த லைன் எல்லாம் எடுத்து கொடுத்துருவேன், நீங்க தேடி பிடிச்சிக்கோங்க. அப்ப இந்த பாருங்களேன், கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவ அப்படின்ட்டு அருணகிரிநாத பெருமான் பாடுறாரு, கல்லார் நெஞ்சில் நில்லார் ஈசன் என்று திருநான சம்பந்தர் பாடுறாரு, கற்பவர்கள் உண்ணும் கனியே போற்றி என்று அப்பர் பெருமான் பாடுறாரு, கற்றவர் விழுங்கும் கற்பக கனி என்று சேந்தனார் பெருமான் பாடுறாரு. அப்ப இது மாதிரி மகான்கள் எல்லோருமே அந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை இங்க நமக்கு கூறுகிறார்கள் என்று நம்ம இங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு அந்த மூன்றாவது கண் திறக்குமே தவிர வேற என்ன பண்ணாலும் மூன்றாவது கண் திறக்காது. அப்ப இந்த கற்ற அறிவாளருக்கு வந்து முகத்தில் இருக்கின்ற இந்த ஊனக்கண்கள் மட்டும் அல்லாமல் உள்ளத்திலும் ஒரு ஞானக்கண் திறந்து கொள்கிறது என்று இங்கு உபதேசிக்கப்படுகிறது தான் ஞானம். அதனாலதான் திருவள்ளுவர் சொல்றாரு, முகத்தில் இரண்டு புண் உடையவர்கள் என்று சொல்றாரு இல்லையா. நம்ம ஏற்கனவே திருக்குறள் சொன்ன அகத்தில் இருக்கிற கண்ணு வந்து ஞானக்கண், அது கல்வியினால் வருகின்ற கண்ணு. ஆனா அந்த கண்ணை தனக்க தெரியாதவன் முகத்துல ரெண்டு புண்ணு வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்ப முகத்துல ரெண்டு புண்ணுங்கிறது என்ன, இந்த ரெண்டு கண்ணு தான். இந்த ரெண்டு கண்ணு வந்து பிரயோஜனமே கிடையாது, இது வந்து சும்மா புறவிருத்திகள்ல நாட்டம் கட்டிக்கிட்டே இருக்கும், அதை பண்றேன் இதை பண்றேன் அதை பாக்குறேன் இதை பாக்குறேன்ட்டு விசேஷ சுகங்கள்ல ஈர்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா ஞானக்கண் என்பது நம்முடைய மைண்ட் அப்டேட் ஆனது. அதாவது இங்க ஞானக்கண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த மனதானது அறிவாக மாறிவிட்ட நிலை. அங்க மனம் இல்லை, அங்க அறிவு மட்டும் இருக்குது. ஆனா அந்த அறிவு என்ன பண்ணுது, இவ்வளவு நாள் டெம்பரரியா அந்த மைண்ட் மூலமா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருந்தது. இப்ப அந்த ரிஃப்ளெக்ஷன் தேவையில்லை, டைரக்டா அந்த அறிவே அதை அனுபவம் ஆகுது. இதுக்கு தான் நான் ஒவ்வொரு உதாரணமெல்லாம் சொல்லும் போது, இப்ப நீங்க போய் கண்ணாடி முன்னாடி நின்ன உடனே உங்களை மாதிரியே ஒரு உருவம் கண்ணாடியில பிரதிபிம்பிக்குது. அப்ப அந்த கண்ணாடியில பிரதிபிம்பிக்கிற உருவம் உங்களுடையதுதான். அது இரண்டாவதாவது ஒரு விஷயம் உங்களை மாதிரியே தோன்றி விட்டது உண்மைதான். ஆனா அந்த உண்மையான உருவம் எங்க இருக்குது, அந்த கண்ணாடியில தானே பட்டு பிரதிபிம்பிக்குது. ஆனா உண்மையா இந்த பக்கம் நீங்க தானே சத்தியமா இருக்கிறது. அந்த கண்ணாடியில் இருக்கிறது ஒரு மாய தோற்றம் இல்லையா, ஒரு போலி பிம்பம் இல்லையா? அப்ப அந்த போலி பிம்பத்தை நான் என்று அபிமானிக்கிறது யாருடைய குற்றம், அந்த கண்ணாடியினுடைய குற்றம். அந்த கண்ணாடி தனக்குள்ள ஒரு பிம்பம் விழுந்த உடனே அது என்னுடைய உருவம் என்று அந்த கண்ணாடி நினைத்து கொண்டா அது அந்த கண்ணாடியினுடைய அறியாமை என்பது போல. இங்க அந்த தூய அறிவனுடைய பிரகாசம் மனதில பட்டு பிரதிபிம்பிக்கும் போது இந்த மனசு நான் தான் அந்த அறிவு நினைச்சுக்கிறது என்னுடைய அஜ்ஞானம் அறியாமை. அப்ப இதை நம்ம அந்த மனசுக்கு சுட்டி காட்டினா போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை. அந்த கண்ணாடிக்கு நம்ம சுட்டி காட்டுறது என்னன்னா, பாரு இந்த உருவம் வந்து நான் இருக்கிறதுனால உனக்கு கண்ணாடி தெரியுதுப்பா, நான் அந்த கண்ணாடி விட்டு விலகிட்டேன்னா அந்த கண்ணாடியில எந்த உருவமும் இருக்காது, நீ எம்டியா இருக்க போற. அப்போ இங்க உன்னுடைய நிலைப்பாட்டுல ஒண்ணுமே இல்லை, நான் வருவதனால நீ அங்க என்னையே பிரதிபிம்பிக்கிற, அதுதான் உன்னுடைய நிலைப்பாடு. ஆக நீ கண்ணாடிங்கிறவன் சுயமா எதையும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இல்லாதவன், ஆனா ஏதேனும் அதற்கு முன்னாடி வைக்கப்பட்டால் அதை பிரதிபிம்பித்து காட்டும் தன்மை உடையது கண்ணாடி. அது போல இங்க மனசு ஆனது சுயமாக எதையும் வெளிப்படுத்தும் தன்மை இல்லாது. அப்ப இந்த மனதனிடத்திலே ஒரு அறிவு வெளிப்படும் போது பிரகாசிக்கின்ற அந்த பிரதிபிம்ப வெளிப்பாட்டை தன்னுடையது என்று அபிமானிப்பதனால் வருகின்ற ஒரு தவறான புரிதல் இந்த மனசு என்ன பண்ணிக்குது, நான் அப்படிங்கிற ஈகோக்குள்ள போய் சிக்கிக்குது. அப்ப இந்த ஈகோவில் இருக்கிற மைண்டை வந்து அந்த ஈகோவை நீக்கணும்னா அந்த மைண்டுக்கு தான் டீச் பண்ணணும். அந்த மைண்டுக்கு டீச் பண்ணாம நீங்க பாடிக்கு என்ன டீச் பண்ணி என்ன பிரயோஜனம், அழியக்கூடிய உடலுக்கு நீங்க அற்பமான உடற்பயிற்சிகளை பண்றதுனால என்ன பெனிஃபிட் இருக்க போகுது? ஒரு பெனிஃபிட் இருக்காது. அந்த உடம்பு வேணா ஆரோக்கியமா இருக்கலாம், திடகாத்திரமா இருக்கலாம், ஆனா அது அழியக்கூடிய உடம்பு தானே. எவ்வளவு அருமையா உடம்பு வச்சிருந்தாலும் அந்த உடம்பு ஒரு நாள் அழிஞ்சுதானே போகும். எவ்வளவுதான் பாடி பில்டப் பண்ணி அந்த பாடி பயங்கரமா வச்சுட்டு இருந்தாலும் அந்த பாடி ஒரு நாள் விட்டுட போகுது, அதாவது இந்த உலகத்தை விட்டுட போகுது. அப்ப இது நமக்கு புரியணும். அப்ப இங்க நான் வந்து இந்த பாடி மைண்டுக்கு அப்பாற்பட்டு அந்த உணர்வு நிலையிலிருந்து இந்த உலகத்தை பார்த்தோம்னா இங்க என்ன தெரியும், நானே எல்லாமாக இருக்கிறது தெரியும். அது தெரியாம நாம வந்து இந்த விஷய சுகங்களில் சிக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு புற விஷயங்கள் வந்து இரண்டாவதாக ஒன்று இருப்பது போல தோன்றி கொண்டே இருக்கும். அப்போ இதையெல்லாம் நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். திருமூல நாயனாரும் அவருடைய திருமந்திரத்தில் அழகா சொல்றாரு, கற்றறிவாளர் கருத்தில் ஒரு கண் உண்டு அப்படின்னு திருமூலர் நாயனாருடைய திருமந்திர பாடல் ஒன்று, அதையும் அனுப்புறேன் கேட்டுக்கு. கற்றறிவாளர் கருத்தில் ஒரு கண் உண்டு, இது வந்து திருமூலருடைய திருமந்திர பாடல். அப்ப இவ்வாறு நம்முடைய கருத்தில் விளங்குகின்ற கண் தான் நீங்க உண்மையில் ஞான கண் என்று மகரிஷிகளும் மகான்களும் நமக்கு சொல்லி புரிய வைக்க வராங்க. அப்ப அவர்கள் அவ்வாறு நமக்கு சொல்லி புரிய வைக்கிற ஒரு அத்தியாத்ம ஞானத்தை நாம் அடையும் போது மட்டும்தான் இங்கு நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கிய இறைவன் யார் அப்படிங்கிற அவ்வளவு விஷயத்துக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு வந்து மனதினால் மட்டும் அடையப்படைய வேண்டிய விஷயமே தவிர புற விஷயங்களால் அடையப்படக்கூடியது கிடையாது. அப்போ உண்மை அறிவு விளக்கம் பெறுகின்ற அந்த தூய அத்தியாத்ம ஞான கல்வி அறிவே ஒருவனை வாழ்நாள் முழுவதும் திருப்தியாகவும் நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் வைத்துக் கொண்டிருக்கும் என்று இங்கு நாம் புரிந்து கொள்வதுதான் முக்தி மோட்சம் என்ற சாஸ்திரம் எடுத்து சொல்ல வரும். அப்போ நம்ம வந்து அடைய வேண்டிய இலக்கு, நம்முடைய நோக்கம் என்ன, முக்தி மோட்சம் வீடு பேறு அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம அடைய வேண்டியது. அப்ப இந்த முக்தி மோட்சம் அப்படிங்கிறது ஒரு பிறவா பெருநிலை தன்மை, அதாவது மனிதன் வந்து மீண்டும் பிறக்காத ஒரு நிலைப்பாடு. அப்ப மனிதன் மீண்டும் பிறக்காத ஒரு நிலைப்பாடு என்பது எப்பொழுது சாத்தியமாகும் அப்படின்னா மனமற்ற நிலையில் தான் சாத்தியமாகும். மனசு இருக்கிற வரைக்கும் மனிதன் வந்து மீண்டும் மீண்டும் இந்த மனித உடலோ அல்லது ஏதேனும் ஒரு மிருக உடலிலையோ மாற்றி மாற்றி வந்து கொண்டே இருப்பான். ஏன்னா மனிதனுடைய ஆசா பாசங்களுடைய அடிப்படையில் உடல் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அப்ப நாம் இதை புரிந்து கொண்டு மனமற்ற நிலை என்பது அந்த மனதை உயர்பரிமாண அறிவு நிலைக்கு உயர்த்தி கொள்வது என்ற அடிப்படையில் இங்கு இந்த அத்தியாத்ம ஞான கல்வி நமக்கு தேவைப்படுகிறது என்றுதான் சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப ஆழமா இதை சுட்டி காட்டுது. அப்புறம் இந்த கல்வியை கற்றுக்கொண்டா போதும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு உடனே வெளியே போய் எஸ்கேப் ஆயிடக்கூடாது. போன தடவை கூட சொன்னேன், அதாவது பகவான் புத்தர் வந்து நிறைய பயிற்சிகள் பண்ணாரு, ஏதோ முயற்சிகள் பண்ணாரு, விபாசனா பண்ணாரு, அபாசனா பண்ணாரு, எல்லாம் பண்ணி பார்த்தாரு, அவரால் அந்த நிலையை அடையவே முடியல. புத்தர் செஞ்ச விபாசனாவை விட நாமெல்லாம் என்ன செய்யறோம், ஒரு 10 நாள் தான் விபாசன பயிற்சி நாம பண்றோம். புத்தர் பல வருடங்கள் விபாசனாவில் இருந்தார். புத்தர் மாதிரி எல்லாம் யாராலும் இருக்கவே முடியாது. புத்தர் வந்து நிர்விகல்ப நிலைக்கு அடிக்கடி போயிடுவாரு, தன்னை மறந்து இருந்தாரு, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு, அவரால் அந்த உணர்வை பிடிக்கவே முடியல, அந்த உன்னத நிலையை அனுபவமாக்கவே முடியல. எவ்வளவு நாள் இருந்தாலும் அந்த நிலையில அந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் மீண்டும் உலகத்துக்குள்ள வரும்போது மீண்டும் விசய சுகங்கள் அவரை ஆட்கொள்ளும், பிரச்சனையில சிக்கிறாரு, பாதிக்கப்படுறாரு. அப்புறம் உடலை வருத்துறாரு, ரொம்ப உடம்பெல்லாம் அப்படியே இழைச்சி போகுது, எலும்பும் தொழுமா மாறிட்டாரு. அப்புறம் புரிஞ்சு போச்சு, ஓ நம்ம உடம்பு இல்லைன்னு சொல்லி உடம்பு வருத்துறோம்னா இந்த உடம்பு போயிடும் போல் இருக்கு. அப்ப உடம்பு போயிட்டாலும் நம்ம நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாது. உடம்ப போட்டு வருத்தி அதை ரொம்ப கஷ்டப்படுத்தி சாப்பிடமெல்லாம் விட்டு எலும்பு தொழுமமா ஆன உடனே அவர் அப்படியே படுத்த படுக்க ஏற்றார், எழுந்திருக்க முடியல, உடம்புல வந்து சக்தி இல்லை. அப்போ ஒரு குடியான பெண்மணி என்ன பண்றா, ஒரு ஏழை பெண்மணி, அவளுக்கு வைத்திருந்த உணவை எடுத்துட்டு வந்து புத்தருடைய நிலையை பரிதாபத்து பார்த்து அவருக்கு உணவு கொடுக்குறா. கொடுத்து புத்தரை வந்து எழுந்து உட்கார வைக்கிறா. ஏன்னா சோர்வு, சாப்பாடும் இல்லை, ரொம்ப நாளாக சாப்பிடாம இருக்காரு, அப்படியே உடம்பெல்லாம் இழைச்சி போச்சு. அப்புறம் அந்த சாப்பாடு உள்ள போன உடனே அவருக்கு ஒரு சிறிய தெம்பு வந்து எழுந்து உட்கார்ந்து கொஞ்சம் மூளை வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்பதான் அவருக்கு வந்து உள் உறுப்புகள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். உணவு இருந்தா தான் இங்க உடலெல்லாம் இயங்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த உணவு உள்ள போன உடனே அவருடைய இயக்கத்துக்குள்ள வந்து அவர் யோசிக்கிறாரு, என்ன ஒரு தப்பு பண்ண இருந்தோம், இப்படியே விட்டுருந்தோம்னா இந்த உடம்பு போய் சேர்ந்துருக்கோம், நல்ல வேலை இந்த அம்மா மூலமா நமக்கு வந்து உணவு கிடைச்சது அப்படின்னு அந்த உணவை சாப்பிட்டுட்டு திருப்பி அவர் மேற்கொண்டு பயணிக்கும் போதுதான் போதி மரத்தடியில போய் உட்காரும்போது அவருக்கு ஞானம் கிடைச்சிது. அப்படிங்கும் போது என்ன கிடைச்சிது ஞானம் அப்படின்னா, போதி மரத்தினால கிடைக்கல, இந்த மாதிரி எதையும் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒண்ணும் செய்யல, எல்லாமே அந்த நியதிப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இங்க அதை அடைவதற்குன்னு எதுவுமே இங்க கிடையாதுன்ட்டு எல்லாத்தையும் அவர் ஏற கட்டுறாரு பாருங்க, எல்லாத்தையும் விட்டுடுறாரு பாத்தீங்களா. அப்பதான் அவர் தன்னுடைய உண்மை நிலையை, தன்னுடைய யதார்த்தத்தை, தன்னுடைய சுரூபத்தை அடைந்தார் என்று நான் சொன்னேன். இதை கேள்விப்பட்ட உடனே போதும், நம்ம இதுதான் நம்முடைய நிலைப்பாடுன்னு நினைச்சு நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. இந்த பாடத்திட்டத்தை கேட்ட உடனே ஒரு தெளிவுக்கு வந்துட்டு தான் அவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. சரி அப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் போல் இருக்கு, அப்ப நம்ம எதையும் மேல அடையறதுக்கு ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி பாடங்களும் கேட்க வேண்டியதில்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சும்மா இருந்தா போதும், அந்த நிலையை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வெளியே போனவங்க இருக்காங்க இல்லையா. இப்ப இந்த வகுப்பை விட்டுட்டு வெளியே போனவங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாரம் 10 நாள் அப்படியே அமைதியா இருப்பாங்க. அப்புறம் கடைசியில வேற ஏதாவது விசய சுகங்கள்ல சிக்கி சின்ன பின்னம் ஆயிடுவாங்க, அவங்க வெளியே தப்பிக்கவே முடியாது, ஏன்னா மனசு வந்து அவங்கள விடவே விடாது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க இந்த பாடத்திட்டத்துல தொடர்ந்து டச்சில் இருந்துகிட்டே இருக்கணும், ஏதேனும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும், மாற்றி மாற்றி படிச்சுக்கிட்டே இருக்கணும். திருமூலர் திருமந்திரம் படிக்கணும், கைவல்லி நவநீதம் படிக்கணும், திருபுர ரகசியம் படிக்கணும், இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த ஞான கல்விக்குள்ள நம்முடைய மனசை செலுத்திக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்ம மனசானது இதுலயே இருக்குமே தவிர இதை விட்டு வெளியே போகாது. அப்ப நமக்கு என்ன ஆகும், நம்முடைய சொரூபத்திலேயே நம்ம நின்றுகிட்டே இருக்கலாம், நம்ம யாருங்கிற அந்த உணர்வுலயே நம்ம நிற்க முடியும். அதுல இருந்து நம்ம சறுக்கும் போது மீண்டும் இந்த பாடத்திட்டம் நமக்கு என்ன கொடுக்கும், அந்த புரிதலை கொடுக்கும். மனசுக்கு வந்து பாரு, நீ அந்த உண்மை நிலையை மறந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு உடனே உள்ளிருந்து உணர்த்தோம். மறு வினாடி நம்ம வந்து திருப்பி நம்முடைய சொரூபத்தை புடிச்சுக்குவோம், அப்போ யதார்த்தமான இந்த விசேஷங்களை போய் சிக்க மாட்டோம். ஆனா இதை விட்டு போதும், நான் கற்றுக்கொண்டது போதும் அப்படின்னு வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க வந்து கட்டாயம் வந்து வேறு விஷயத்துல சிக்கி வீணா போயிடுவாங்களே தவிர அவங்க ஒரு நாளும் அந்த இறைத்தன்மையை இறைநிலையை அடையவே முடியாது. ஆகவே ஒரு மனிதன் மரண தருவாய் வரைக்கும், உயிர் உடலை விட்டு போகின்ற வரைக்கும் இந்த அத்தியாத்ம ஞான கல்வியில தொடர்ந்து பயணம் பண்ணணும். இதை நிறுத்தினா மனசானது வேற விசேஷ சுகங்களில் சிக்கிக்கும், சின்ன பின்னம் ஆயிடும். அதோட மனதனுடைய இயல்பு, மனம் வந்து எதையாவது ஒன்றை பற்றி கொண்டு தான் இருக்க வேண்டாம். ஆகவே மனதனுடைய பற்றுதல் எப்படி இருக்கணும்னா, இறைத்தன்மையை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். இறைத்தன்மையை தவிர வேற ஏதாவது பற்றிச்சுன்னா அதுல போய் சிக்கிக்கும். ஆகவே நாம் எப்பொழுதும் இறைத்தன்மைக்குள்ளேயே இருக்கணும்னா இது போன்ற ஞான கல்வியிலேயே நம்ம இருந்தா போதும், இறைத்தன்மையிலேயே இருக்கலாம். அதுக்கு தான் நான் இந்த பிரம்ம தியானம் எல்லாம் கொடுத்துருக்கேன். பிரம்ம தியானத்துடைய நோக்கம் என்னன்னா, நம்ம நம்மளை மறந்துட்டோம், நம்ம காட்டி கொடுக்குறோம், நம்மளை நம்மளே திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். என்ன நான் தெரியாம இருந்தா மீண்டும் நான் யாருன்னு என்ன உணர்ந்துட்டேன் அப்படின்னு அந்த உணர்வுக்குள்ள மீண்டும் நம்ம வருவதுதான் அந்த தியானம் எல்லாம். அப்ப அந்த மாதிரி நிலையில நம்ம நின்று பழக 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 நமக்கு என்ன ஆயிடும், எல்லாம் நானேங்கிற அந்த அனுபவம் வந்துடும் இல்லையா. அந்த உணர்வு மயத்துக்குள்ள நம்ம போகும்போது அது ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சி பிளாட்ஃபார்மா இருக்கிறதுனால அதுக்குள்ள நுழைச்சிட்டீங்க அப்படின்னா இங்க இருப்பதெல்லாம் நான் தான், என்னுடைய உணர்வு தான் எல்லாமா இருக்கு, எல்லாம் இடத்துலயும் பிரகாசிச்சு கொண்டிருக்கும் போது நமக்கு எல்லா உயிர்கள் இடத்துலயும் அன்பு வந்துடும். அப்ப பற்று இருக்காது. அந்த பற்றுக்கும் அன்புக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, என்னுடையதுங்கிற ஒரு அபிமானம் பற்றா மாறுது இல்லையா? என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சொத்து சுகம் அப்படிங்கிறது பற்று. ஆனா இந்த மாதிரி பாடத்திட்டத்துல வந்து அந்த விஷயத்தினுடைய உள்நோக்கம் நமக்கு என்ன பண்ணி கொடுத்துரும்னா, எல்லா உடல்களுக்குள்ளும் உயிராய் உணர்வாய் நானே இருக்கிறேன் அப்படிங்கும் போது, இங்க எல்லாவற்றையும் நேசிக்கின்ற அன்பு வந்துடும் போது, இங்க நம்ம யாரையும் பிரிச்சு பார்க்க மாட்டோம். அந்த உடம்புக்குள்ளேயே நான் தான் உயிரா இருக்கிறேன், இந்த உடம்புக்குள்ளேயே நான் தானே உயிரா இருக்கிறேன், அப்ப நான் இதை போய் பிரிச்சு பாக்குறதுக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டு எல்லார் மீதும் அன்பு செலுத்துகின்ற ஒரு மிக உயரிய பரிமாணத்துக்குள்ள நம்ம வர்றதுதான் மகான்கள் நமக்கு சொல்லி கொடுக்குற இந்த ஆழமான விஷயம், இந்த அத்தியாத்ம ஞானம். அப்ப இதுல நம்ம நிக்கணும்னா இதுல தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட இந்த கல்வியை பயிலாமல் இருக்கக்கூடாது என்று திருவள்ளுவர் சொல்றார். சாகும் வரையிலும் கூட கல்வியை ஒருவன் பயிலாது இருப்பது பெருமைக்கு உரியது அல்ல. கல்வியானது கரை இல்லாதது. அதனால கல்வி கற்க தொடங்கிய ஒருவன் இது போதும் என்று அதை விட்டுவிடக்கூடாது. தனது வாழ்நாள் இறுதி வரையிலும் அந்த அத்தியாத்ம ஞான கல்வியை கற்பதை விடவே விடக்கூடாது என்று திருவள்ளுவருடைய திருக்குறள் சொல்லுது. யாதானும் நாடு ஆமால் ஊர் ஆமால் என் ஒருவன் தாம் துணையும் கல்லாதவார். இந்த திருவள்ளுவருடைய இந்த திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, இந்த கல்வியை ஒருத்தர் கற்றுக்கொண்டான் என்றால் கற்றவனுக்கு தனது நாடும் தனது ஊரும் அல்லாமல் மற்ற எந்த நாடுகளாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் அதையெல்லாம் என்னுடையது என்ற ஒரு தெளிவு அவனுக்கு இடத்துல இருக்கும். இதை வந்து இப்படி புரிய வைக்கிறார் திருவள்ளுவர். எப்படி சொல்ல வைக்கிறாருன்னா, இப்ப இந்த கல்வி கற்காத வரைக்கும் தான் அவனுக்கு தன்னுடைய நாடுங்கிற ஒரு தனிப்பட்ட அபிமானம். அப்ப இந்த தனிப்பட்ட அபிமானம் என்ன, என்னுடையதுங்கிற அடிப்படையில இது என்னுடைய தேசம் அப்படிங்கிற தேசப்பற்று. ஆனா இந்த கல்வியை கற்றுக்கொண்டு விட்டா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் என்னுடையதுங்கிறது தெரியும். அப்ப அவனுக்கு தான் அந்த ஞானம், அந்த கல்வியை கல்லாத நிலை வரைக்கும் அந்த ஞானம் உண்டாகாது. யார் ஒருவன் இந்த அத்தியாத்ம ஞான கல்வியை கற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த ஞானம் வெளிப்படும் என்று திருவள்ளுவர் சொல்றாரு. திருவள்ளுவர் நாயனார் தான் இந்த பாடல், இதை அனுப்புறேன். பொருள் வந்து இந்த விஷயம் இவ்வளவுதான். யாதானும் நாடு ஆமால் ஊர் ஆமால் என் ஒருவன் தாம் துணையும் கல்லாதவர். அப்போ அறிவுடை ஒருவனை அரசன் விரும்பும் என்பது அடுத்தது வெற்றி வேர்க்கை என்கிற ஒரு நூல் சொல்லுது. வெற்றி வேர்க்கை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு அறிவுடையவனை மட்டும்தான் அரசன் கூட விரும்புவான் அப்படிங்கிற அடிப்படையில வெற்றி வேர்க்கை வந்து ஒரு நூல் சொல்லுதுன்னா, இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அப்ப அந்த காலத்துல இந்த மாதிரி அத்தியாத்ம ஞான கல்வியை கற்ற ஞானிகள் மகான்கள் வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறாங்கன்னா அவர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அந்த ஞான கல்வியில தெளிவா இருக்கிறாங்க, அந்த ஞானத்தை உலகத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்கள்லாம் உயரிய மகான்கள், ஞானிகள் என்று போற்றப்பட்டார்கள். இதை வந்து பழைய நூல்கள் நிறைய பேசுது. புறநானூர் கூட ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடல் உங்களுக்கு அனுப்பு. ஏன்னா இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது அத்தியாத்ம ஞான கல்வி ஒண்ணுதான் நமக்கு காட்டி கொடுக்கும், வேற எந்த விஷயம் காட்டி கொடுக்காது. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆகினால் ஆற்று உணா வேண்டுவதில். அப்ப இந்த இடத்துல இந்த பாடல் என்ன சொல்ல வருது, அதே விஷயம்தான். கற்றவர்களுக்கு எல்லா இடமும் தன்னுடைய இடம், சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அவர்களுக்கு இது என்னுடைய நாடு அது அவர்களுடைய நாடு என்ற பிரிவினைகள் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் எல்லா இடத்துலையும் தன்னையே பார்ப்பதுனால, எல்லா ஊர்களிலையும் எல்லா நாடுகள்லையும் நானே இருப்பதினால என்னிடத்துல அந்த உயர்வு தாழ்வு இல்லை. இது உயர்ந்தது அது தாழ்ந்தது, என்னுடைய நாடு உயர்ந்தது அந்த நாடு மட்டமானது, என்னுடைய நாட்டு மக்கள் உயர்ந்தவர்கள் அந்த நாட்டு மக்கள் மட்டமானவர்கள் என்ற எண்ணம் இருக்காது இல்லையா. அப்ப அந்த எண்ணம் எப்போ நம்ம இடத்துல இருந்து நீங்குதோ அப்பவே நமக்கு இந்த பிரிவினைகள் எல்லாம் நீங்கிவிடும். இப்ப நம்ம இடத்துல இந்த சாதாரண கல்வி முறை நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு, பிரிவினைகளை கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா. அவன் வந்து இஸ்லாமியன், நான் வந்து இந்து அப்படிங்கிற அந்த பிரிவினையை கற்றுக் கொடுத்துருக்கிறதுனால தான் இது என்னுடைய இந்து நாடு இந்து தேசம் என்று நாம் இந்த நாட்டின் மேல பற்று வைக்கிறோம். அந்த நாட்டை என்ன சொல்றோம், அது முஸ்லீம் நாடு முஸ்லீம் தேசம் என்று அந்த நாட்டை நம்ம வெறுக்கிறோம். ஆனா இந்த எந்த அடிப்படையில இந்த வெறுப்பு நம்ம கிட்ட வந்தது அப்படின்னா, மதத்தின் அடிப்படையில நமக்கு ஏற்று வைக்கப்பட்ட தவறான புரிதலினுடைய அடிப்படையில. ஆனா நீங்க இந்த மதங்களையும் சமயங்களையும் கடந்து இந்த அத்தியாத்ம ஞான கல்விக்குள்ள வந்து நீங்க உங்களை பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு உயிருக்குள்ளயும் உணர்வாய் நீங்க இருக்கிறீங்கும் போது, இங்க இஸ்லாமியாது கிறிஸ்துவம் ஏது இந்து ஏது மதங்களுக்கு அப்பாற்பட்டல்லவா அந்த உணர்வு இருக்கு. அப்ப உணர்வு தானே இங்க இறைவன். அந்த உணர்வை பிடிக்காம நீங்க மதங்களுக்குள்ள போய் இவன் இஸ்லாமியா அவன் கிறிஸ்துவன் அவன் இந்துன்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி இந்த ஞான கல்வியில வெற்றி பெற முடியும், வெற்றி பெற முடியாது. அப்ப இந்த இருமை நிலை நமக்கு எப்பொழுது இல்லாமல் போகிறதோ அப்பொழுது மட்டும்தான் இறை அனுபவம் உண்டாகும். அப்ப அந்த இறை அனுபவம் என்பது ஒரு மிக உயர் பரிமாண நிலை, அந்த ஹையர் ஃப்ரீக்குவன்சி ஸ்டேஜ்னு சொல்றோம், அதுதான் அந்த பிளாட்ஃபார்ம். அப்ப அதுக்குள்ள போறதுக்கு இன்டர்நெட் இல்ல, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய தமிழ் நூல்களும் சமஸ்கிருத நூல்களும் இதை பற்றி விளக்கி இருக்கிறது. ஆனால் இதை எடுத்து சொல்வதற்கான கல்வி திட்டம் நம்ம இடத்துல இல்லை. நமக்கு கற்றுக் கொடுக்கிற கல்வி எல்லாம் இந்த புறநானூரும் அல்லது இந்த மாதிரி திருவள்ளுவரையும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களானா இல்லையே இல்லையா? நமக்கு தான் எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி ஏமாத்துறது அப்படிங்கறதான சொல்லி கொடுக்குறாரு. இப்ப பாடத்திட்டங்கள்லாம் அப்படித்தானே, ஒவ்வொருத்தரும் எப்படி மட்டம் தட்டணும், எப்படி நம்ம மேல வரணும், அதுல குடும்பமான வரைக்கும் நம்மளை வச்சு அவங்க சம்பாதிக்கிறதே நம்ம பாக்குறோம். இப்ப இன்றைக்கெல்லாம் கல்வி திட்டங்கள்லாம் யாருக்கிட்ட இருக்கெல்லாம் இலுமினாட்டிஸ் கிட்ட போயிடுச்சு, நம்மளை வச்சு அவனுக்கு பணம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம வந்து அதுல முன்னேறவே முடியாது. எவ்வளவு பணத்தை நீங்க செலவு பண்ணி படிப்பை படிச்சாலும் அந்த படிப்பினுடைய பயன்பாடு என்ன? மீண்டும் நம்மளை அடிமையா வச்சிருந்து நம்மளை வச்சு அவன் திருப்பி சம்பாதிக்கத்தான் போறான். அப்ப இது மாதிரிதான் நம்மளை கொண்டு போய் மாட்டை விட்டு இந்த சமுதாய கல்வி முறைகள்லாம் இப்படி சீரழிக்க வச்சிருந்து. ஆனா நம்ம இந்த மாதிரி கல்வி திட்டங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் நமக்கு இதனுடைய உண்மைத்தன்மை உணரும் போது இங்க விருப்ப விருப்புகளுக்கு அப்பாற்பட்ட இறைத்தன்மையை எல்லாவற்றிலும் காண முடிகிறது என்று மகான்கள் சொல்லிக்கிட்டு ஒரு ஆழமான விஷயத்தை தான் இந்த ஞானக்கண்ணுங்கிற இடத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப இங்க கற்க வேண்டிய நூல்களை அறிந்தவர்கள் தான் அறிவுடையவர்கள். அப்ப அறிவினை உடையவர்களது புகழானது எங்கும் பரவி இருக்கும், எல்லா நாடுகளிலும் எல்லா தேசங்களிலும் அவர்களுக்கு அந்த சிறப்பு இருக்கும். அவர்களிடத்துல இது என்னுடைய நாடு அது வேற்று நாடு என்ற பிரிவினைகள் எப்பொழுதும் இருக்காது. எல்லா நாடுகளும் அவருடைய சொந்த நாடு என்பதாகவே இங்கு புறநான் ஒரு சொல்ல வருது. அப்ப மேலும் இதை பற்றி இன்னும் சில விஷயங்களை வந்து மூதுரையும் பேசுது. மூதுரை என்ன சொல்லுதுன்னா, மன்னனும் மாசு அற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்பு உடையன், மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பு இல்லை, கற்றோர்க்கு சென்றமிடம் எல்லாம் சிறப்பு. இதுதான் மூதுரை. ஏன்னா ஒரு நாட்டினுடைய அரசனுக்கு கூட அவனுடைய தேசத்துல மட்டும்தான் மரியாதை கிடைக்கும். இப்ப ஒரு நாட்டினுடைய இப்ப இந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிற இப்ப நம்முடைய மோடியே இருக்கிறாரு வச்சுக்கோங்க, பாரத பிரதமருடைய மோடி. இப்ப இந்த பாரத பிரதமருடைய மோடிக்கு நம்முடைய பாரத தேசத்துல மட்டும்தான் மதிப்பு மரியாதை கொடுப்போம், ஏன்னா நம்முடைய நாட்டின் பிரதமர் அப்படின்ட்டு. இப்ப இதுவே அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்க யாராவது பெருசா மரியாதை கொடுப்பாங்களா? ஒருத்தரும் கண்டுக்க மாட்டான். ஏன்னா அது ஏதோ இந்தியாவை சேர்ந்தவர்ப்பா, நமக்கு சம்பந்தம் இல்லாதவர் அப்படின்னு தான் அவன் பார்ப்பான். ஆனா அந்த நாட்டுக்கு அவன் வந்தாங்கிறதுக்காக ஒரு மரியாதை நிமித்தம் வரவேற்பு கொடுப்பாங்களே தவிர, நம்ம நாட்டில் இருக்கிற அளவுக்கு மோடி மேல பற்று வந்து மற்ற நாட்கள்ல இருக்காது. அப்ப நம்முடைய நாடுங்கிறது நம்முடைய தேசம் என்பது நாம் பிரித்து வைத்து பார்ப்பதனால உண்டாக்கக்கூடிய இந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதைதான் இங்க மூதுரை என்ன சொல்லுது. மன்னனும் மாசர கற்றோனும் ரெண்டு பேர் இருக்காங்கப்பா. மன்னன் இருக்கிறான், இது மாதிரி அத்தியாத்ம ஞான கல்வியை கற்றுக்கொண்ட கற்றவன் ஒருத்தன் இருக்கிறான். இவர்கள் ரெண்டையும் நீங்க சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மன்னனின் கற்றோன் சிறப்பு உடையவன், அதாவது அரசனை விட கற்றவன் தான் நீங்க சிறப்பானவன் அப்படிங்கிறார் மூதுரையில. ஏனென்றால் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பு இல்லை, அந்த மன்னனுக்கு அவனுடைய தேசத்துல மட்டும்தான் அவனுக்கு சிறப்பு, ஆனால் கற்றோருக்கு சென்றமிடம் எல்லாம் சிறப்பு மூதுரை சொல்லுது. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு கல்வி கற்றவன் அப்படிங்கிறது இந்த கல்வியை நான் சொல்றேன், அத்தியாத்ம ஞான கல்வி. ஏன்னா இந்த அத்தியாத்ம ஞான கல்வியை கற்றுக்கொண்டவனுக்கு தான் இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே என்னுடைய எதுங்கிறது தெரியும். அப்ப அப்படிப்பட்டவனுக்கு இந்த உலகமே அவனுக்கு சிறப்பு கொடுக்கும். ஆனா சாதாரண மனிதனுக்கு அது எப்படி சிறப்பு கொடுக்கும்? அரசனுக்கே சிறப்பு இல்லைங்குது. அரசனுக்கு கூட அவன் இருக்கிற இடத்துல தான் அவனுக்கு மரியாதை, வேற இடத்துக்கு போனால் அவனுக்கு மரியாதை கிடையாது என்று மிக அருமையான ஒரு விஷயத்தை இங்க சொல்லுது. அப்ப இது மாதிரி சிறப்பு வாய்ந்த ஆன்மையான கல்வியே உயிருக்கு உற்ற துணையாக அமைகின்றது, வேறு துணை ஏதும் இல்லை என்கிறார் குமரகுருப அடிகளார். அவருடைய பாடலும் பாத்தீங்கன்னா நீதி நெறி விளக்கம் அப்படிங்கிற ஒரு பாடல்ல ஒரு அருமையான விஷயம் சொல்லப்படுது, அது உங்களுக்கு புரிய வச்சிடறேன். அறம்பொருள் இன்பமும் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் உறங்கவல் ஒன்று உற்றுளியும் கை கொடுக்கும் கல்வியின் ஊங்கு இல்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை. நீதிநெறி விளக்கம். அப்ப இங்க அறமும் செல்வமும் இன்பமும் என்னும் மூன்று உறுதி பொருள்களையும் அவற்றுடன் வீடு வேற்றையும் இந்த அத்தியாத்ம ஞான கல்வி மட்டுமே கொடுக்கும், அது இந்த உலகத்திலே குற்றமற்ற புகழையும் நிலைநிறுத்தும், கவலை என்றும் இல்லாத எல்லோரிடத்திலும் ஒன்றாக இணைந்து வாழுகின்ற ஒரு உதவியை கை கொடுத்து உதவி செய்யும், அதுதான் இந்த கல்வி. உற்றுளியும் கை கொடுக்கும் கல்வியின் ஊங்கு இல்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை. அப்ப இங்க எல்லாமே கல்விதான். அப்ப கல்லார் நெஞ்சில் நில்லான் ஈசன் என்ற திருநான சம்பந்தரும், கல்லார் மனத்து அணுகா கடவுள் கற்றவர்கள் உற்று ஓரும் காதலான் என்ற அப்பர் பெருமானும், கல்லார் மனத்துடன் நில்லாம் மனத்தவ என்ற அருணகிரி பெருமானும், கடவுள் நாமமே கற்றல் நல் தவமே என்று மீண்டும் திருநான சம்பந்தரும் இது மாதிரி எல்லா மகான்களும் அருமையான விஷயங்களை நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. கடைசியா திருவள்ளுவர் ஒரு கேள்வி கேட்கிறார், கற்றதனால் ஆய பயனின்குள் வாழறிவன் நற்றால் தொழார் எடின். இதற்கு மேல கல்வியை பற்றி சிறப்பா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. திருக்குறள் அழகா சொல்லிடும், கற்றதனால் ஆய பயனின்குள், நீ என்னதான் படிச்சிருந்தாலும் அதனால என்னப்பா பயன், வாழறிவன் நற்றால் தொழார் எனின். அப்ப இறைவன் யார் என்று உணராத கல்வியை நீ கற்றுக்கொண்டு நீ படிச்சு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு தெளிவுபடுத்திருச்சு. ஆகவே இங்க நம்ம நம்முடைய 3வது கண் ஞான கண் திறக்க வேண்டுமானால் இந்த அத்தியாத்ம ஞான கல்வியை கற்பதினால் மட்டும்தான் அது திறக்கும். அதுதான் இந்த கல்வியின் பயன். இதை தவிர வேற நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி என்ன பாடங்கள் படிச்சுட்டு இருந்தாலும், இந்த உலகத்துல பொருளாதாரம் சார்ந்து நீங்க எந்த கல்வி கற்றுக்கொண்டிருந்தாலும் கற்றதனால் ஆய பயனின்குள், அது போன்ற கல்விகளை கற்றதினால் என்ன பயன் சொல்லு. வானறிவன் அற்றால் தொழாரே, அந்த இறைவனை தெரிந்து கொள்ளாத ஒரு கல்வி கல்வியே இல்லை. ஆகவே இங்க உண்மையாக நாம் கற்க வேண்டிய கல்வி அத்தியாத்ம ஞான கல்வி, அதுவே ஞான கண் என்று சொல்லி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.